நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம், கடந்த நாளில் நாம் பார்த்து முடிச்சோம். நான்காம் அதிகாரம் 21 முதல் 25 வரை நம்ம பார்த்து முடிச்சோம். ஒளியின் மகத்துவம் என்ற தலைப்பிலே சிந்தித்து அடுத்த பகுதிகளாக இப்போ வரும். 26 34 வசனம் வரைக்கும், 26 வசனத்திலிருந்து மார்க் எழுந்த சுவிசேஷம் 26 முதல் 34 வசனம் வரைக்கும் நாம் இந்நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி, இந்த பிரசங்கத்தின் பகுதியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஜபத்தோடு நம்ம கேட்போம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்த பகுதியாக நம்ம படிக்கிறோம். அடுத்த பகுதியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 26 வசனம் முதல் ஆண்டு தொடர்ந்து அப்படியாக அந்த சத்தியத்தை சொல்லிக்கொண்டு ஓமைகள்னாலே சத்தியத்தை சொல்லிக்கொண்டு வருகிறார். அருமையான ஓமைகளை கொண்டு சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓமை என்ன சொல்லி பார்த்தோம்? இந்த அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஓமை என்ன பார்த்தோம்? விதையை குறித்து. ஒருவன் விதையை விதைக்க ஒருவன் புறப்பட்டான், சரிங்களா? அழகா, அதாவது தேவனுடைய சத்தியத்தை எதன் வழியா கொண்டு போறாரு? இந்த தேவனுடைய சத்தியத்தை எப்படி நம்ம புரிய வைக்கிறான்னா, இந்த பூமிக்குரிய காரியங்களை, பூமியில உலகத்தில் இருக்கிற அன்றாட நடைமுறை காரியங்கள், அன்றாட உபயோகப்படுற முடியான காரியங்களை பயன்படுத்தி நம்மளை புரிய வைக்கிறார். அதனால அந்த ஒரு ஓமை என்ன சொல்றாரு? விதையை குறித்து பேசுறாரு. அடுத்த ஓமை என்ன பார்த்தோம்? அடுத்த ஓமை ஞாபகம் இருக்கா? அடுத்த ஓமை என்ன பார்த்தோம்? ஒரு ஓமையை சொல்றாரு. அடுத்த ஓமை எதை எடுத்துக்காட்டாக பயன்படுத்துறாரு? இந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை நம்மளை புரிய வைக்கிறதுக்கு எதெல்லாம் எடுத்து பயன்படுத்துறாரு பாருங்க. அடுத்த ஓமை என்ன சொல்லி பயன்படுத்துறாரு? ஃபர்ஸ்ட் விதைக்கு ஒருவன் புறப்பட்டான்னு சொல்லி ஒரு ஓமையை பத்தி பேசினார். அடுத்தது என்னப்பா? விளக்கு தண்டின் மேலே ஒரு விளக்க பொருத்தி பாருங்க. அழகா ஒரு எடுத்துக்காட்டு பேசுறாரு பாருங்க. அப்படிதான் போன தடவை பார்த்த ஒளியின் மகத்துவம் சொல்லி ஒரு விளக்கு வந்து அனைவருக்கும் பிரகாசமா இருக்க வேண்டும். அப்ப இயேசுவை அறிந்த ஒரு மனுஷன் அனைவருக்கும் முன்னாடி வெளிச்சத்தை கொடுக்கிறவனா இருக்கணும். அவன் போய் மூடி மறைச்சி கட்டில் கிளையோ இல்ல ஒரு கூடையை போட்டு மூடணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டர் அந்த இல்லஸ்ட்ரேஷன் அந்த ஓமையை எடுத்து பயன்படுத்துறாரு பாருங்க. நம்ம இன்னுமாய் விளக்கப்படுத்தும்படியாக, இன்னுமாய் தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை புரிய வைக்கும்படியாக உலகத்தில் இருக்கிற நடைமுறை ரீதியான காரியங்களை எடுத்து பயன்படுத்தி நம்மளை புரிய வைக்கிறாரு. பார்த்தோமா இல்லையா? அதே தான் அந்த இடத்துல நீங்க பார்த்தலாம். அந்த இடத்துல மேற்கொண்டு அதுதான் பார்த்தோம் இல்லைங்களா? விளக்கு தண்டின் மேல், மரக்காலின் கீழே விளக்கு தண்டின் மேல் வைக்கிறது, அது குறித்து இல்ல ஓமை குறித்து பேசினாரு, சரிங்களா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் சொல்லிட்டு வராரு. நீங்க பாத்தீங்கன்னா 23 வசனம், கேட்கறதுக்கு ஒருவன் காதலுனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழைக்கப்படும் என்கிற, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளும். இப்படியாக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுக்குரிய காரியங்களில் அதிகமா நீ நாட்டு கொண்டு எழும்புறாயோ அந்த அளவுக்குள்ள கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். நீ கடவுளுடைய காரியங்களில் நீ புறம்பே தள்ளி கடவுளுடைய காரியங்களை அலட்சியப்படுத்தி போவா என்றால் நீ எந்த அளவுனாலே அழைக்கிறாயோ அந்த அளவுலாம் உனக்கும் அழைக்கப்படும். ஆமாங்க, கடவுளுக்குரிய காரியங்களே எழும்ப அதுக்குன்னு நான் ஆசீர்வாதம் கூட்டி கொடுப்பாரா இல்லையா இல்லைங்களா? ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். எப்ப முதலாவது எப்ப தேவனுடைய ராஜ்யத்தை முன்னாடி எங்க வைக்கணும், எந்த இடத்துக்கு வைக்கணும்? முதலாவது வைக்கணும்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப தேவனுடைய ராஜ்யம் கடவுளுடைய காரியங்கள்ல நீ முதலாவது இடத்தை கொடுத்து வழியில் எடுத்துப்படும் பொழுது, முதலாவது இடத்தை கொடுக்கும் பொழுது எந்த இடங்க? முதலாவது இடம் என் ஜோடி இருக்குது, என் வேலை இருக்குன்னு சொல்லி நான் சேச்சுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். சேச்சா ஐயோ ஆராதனையா, அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி நீ இஷ்டப்படி போவா என்றால் அங்க ஆசீர்வாதம் இருக்குமா? ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. முதலாவது கடவுளுக்குரிய காரியங்களை செலவிடும் பொழுது, முதலாவது எந்த வேலையா இருந்தாலும் கடவுள் முன்னாடி வைக்கும் பொழுது அங்கு ஆசீர்வாதம். அதனாலதான் தொடர்ந்து அன்று தெளிவா வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ எந்த அளவினால அழைக்கப்படுறோ அந்த அளவுல உனக்கும் அழைக்கப்படும். நீ ஆவிக்குரிய காரியங்களை புறக்கணித்துக் கொண்டு, ஆவிக்குரிய காரியங்களை அசட்டி கொண்டு, துச்சமா இணைத்துக் கொண்டு, ஏன் என்னுடைய வேலை முக்கியம், என் சுயமா முக்கியம் போவா என்றால் அங்க ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியவே முடியாது. ஒரு கால ஆண்டவனுடைய ஜபத்தினுடைய பதிலை பார்க்க முடியாது, உன்னுடைய வேண்டுதலின் பதிலை எதிர்பார்க்க முடியாது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கவும் முடியாது. ஏன் நீ ஆண்டு கொடுத்த காரியங்களை எப்படி கொடுக்குற? அசட்ட மனதோடு, துச்சமான மனதோடு புறக்கணித்துக் கொண்டு போகிறாய். உன்னுடைய காரியம் தான் முக்கியம், உன் சுயம் தான் முக்கியம் சொல்லி இடம் கொடுத்து போகும்பொழுது அங்க ஆண்டருடைய நாமும் மகிமைப்படும் பாடி இல்லாதனால, ஆண்டருடைய காரியங்களை எழும்ப முடியாது இல்லாதனால அங்கு எதை நிறைவேற்ற பாக்குற? சுயத்தை தான் நிறைவேற்ற பாக்குறோம். அப்ப எங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அதனாலதான் தெளிவா ஆண்டு சொல்ல, எந்த அளவினால அளக்குறாய் அந்த அளவு தான் உனக்கும் அளக்கப்படும். அவ்வளவுதான் பேசிக். அதுல சந்தேகமே இல்லை, அதுல குழப்பமே இல்லை. தொடர்ந்து ஆண்டர் பேசுறாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிற்கு ஒப்பா இருக்கிறது. இங்க பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் ஓமையை குறித்து பேசுறாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பேசுறாரு. இங்க ரெண்டு விதமான ஓமையை குறித்து பேசுறாரு பாருங்களேன். 26 படிக்கிறோம். ஒண்ணு, ஒரு பகுதி நீங்க பாத்தீங்கன்னா, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, ஒரு நிலத்தில் விதையை விதைக்கிறான், அது என்ன பண்றான், அது என்ன பண்றது, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராதுக்கு. புரியுதுங்களா? அடுத்தது என்ன, எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும், கதிரை நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றான். அடுத்த ஊமை, அடுத்தது பாக்குற பாருங்களேன். அவர் சொல்றாரு, இன்னும் எப்படிப்பட்ட ஊமையினாலே திருஷ்டாந்தப்படுத்தும், எடுத்துக்காட்டு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஊமைகளினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம், அது ஒரு கடுகு விதைக்கோப்பா இருக்கிறது, அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதா இருக்கிறது, விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு அருமையாக ஓமியை கொடுத்து ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு முன்னாடி வச்சு விளக்கப்படுத்துறாரு. அப்ப முதல் பகுதி என்ன, தேவனுடைய, இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்ற பகுதினா, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு சொல்லி பாக்கணும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம் சொல்லி பேசுறாரு. இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் நம்ம எப்பொழுதும் கேள்விப்பட்டிருப்போம், எப்பொழுதும் நம்ம கேட்டிருப்போம். தேவனுடைய ராஜ்யம் எங்க, எதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், வெரி குட், பரலோகத்தை பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், பரலோகத்தை பத்தி தான் பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்ற பகுதி, இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்ற பகுதி எதை குறிக்குது, இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்ற பகுதி எதை குறிக்குது, பரலோகத்தையும் ஒரு பக்கம் ஒரு மீனிங் பரலோகத்தை குறித்து சொல்லுது சரிங்களா, ஒரு பக்கம் பரலோ. ஆனா இங்க நம்ம பார்த்து தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள்ல விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நீனும் நானும் சபையாய் எழும்புறோம் இல்லையா, அதான் தேவனுடைய ராஜ்யம். சபையாய் எழும்புறோம் இல்லையா, அதான் தேவனுடைய ராஜ்யம். அப்படி நம்ம இதான் இன்னைக்கு பார்க்க போறோம், ஒரு சபையின் சிறப்பு என்ற தலைப்பில சிந்திக்க போறோம். சபையின் சிறப்பு என்ற தலைப்பில சிந்திக்க போகிறோம். அவை தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்புன்னு சொல்லும், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்ல முடியாத காரியம் பரலோகம் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலையும் காணப்படுகிறது, இந்த உலகத்திலையும் காணப்படுகிறது. நல்லா புரிந்துகிட்டோம், இந்த உலகத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, இந்த உலகத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, உண்மையா இல்லையா. பரலோகம் மாத்திரம் இல்ல, பரலோகம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யம் என்ற பதம் சொல்லப்போனா பரலோகத்தை காமிக்கிறோம். ஆனா ஒரு பதம் சொல்லப்படுது, இந்த உலகத்திலும், இந்த உலகத்திலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அதனாலதான் இயேசுவான்ற ஜோபம் பண்ணுகிறாரு, ஜோபம் பண்றாரு. அதனாலதான் இயேசுவான்ற ஜோபம் என்ன ஜோபம் பண்றாரு, பரமண்டலுக்கிற எங்கள் பிதாவே முடிதாமும் பரிசுத்தப்படுவராக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை வெளிப்படுத்த முடியும். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் வெளிப்பட வேண்டும் சொல்றாரு. அவருடைய ராஜ்யம் வெளிப்பட வேண்டும் இந்த உலகத்திலையும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, மத்திய புஸ்தகம் 12 வாங்கலே, மத்திய புஸ்தகம் 12 அந்த இடத்துல அங்க பாருங்களேன், அவர் இயேசுவான்ற சொல்றாரு பாருங்களேன், மத்திய புஸ்தகம் 12 மத்திய 12 அங்க பாருங்களேன், அந்த இடத்துல அங்க அங்க பரிசேயர் மக்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல தெளிவா பேசுறாரு பாருங்களேன். அப்ப அந்த மக்கள்னா இவர் குற்றம் சாட்டுறாங்க, பிசாசு பிடிச்சவன் அப்படிங்கிறாரு. பிசாசுகளை என்ன, பிசாசு தலைவனாலே துரத்துக்கிறான் ஆ ஒன்னு பயங்கரம் குற்றம் சாட்டுறாங்க. அப்பதான் அங்க பாருங்களேன், 24 மத்தேயு 12:24 பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாக பெயெர்செபூலினாலே பிசாசுகளை துரத்துறானே அல்லாமல் மற்றபடி இல்ல, அவன் ஒத்துக்க முடியல, கடவுள் ஏத்துக்கொள்ள முடியல. உடனே வேற ஒரு மாற்று கருத்து வைக்கிறான். அப்பதான் இயேசுவான்ற அந்த பிசாசு பிடிச்ச ஒரு குருடும் உமைமான ஒருவனை அந்த இடத்துல கொண்டு வரப்படுறான், அந்த இடத்துல ஆண்டவர் சுகமாக்குறாரு, பேச வைக்கிறாரு. உடனே அவங்க பொறுக்கல, ஏன் அதை செயல்படுறாரு, இயேசு இவர் தான் கடவுள் சொல்லி, கடவுள்னு சொல்லி காமிக்கிறார், தேவனால் அனுப்பப்பட்டவர், மேசியா ரட்சிக்க முடியாத அந்த கடவுள் சொல்லி தன்னை வெளிப்படுத்த முடியாத ஒரு வல்லமையை வெளிப்படுத்த முடியாத, அந்த வல்லமையின் மூலமா தான் யாரும் சொல்லி நிரூபிக்க முடியாத காரியத்தை அவர் காமிக்கும் பொழுது அந்த மனுஷன், அந்த எதிராக இருக்க மனுஷங்களுக்கும் பொறுக்கல, பராமயம் வெகுண்டு விழுந்து கோபம் கொண்டவர்களாக குற்றஞ்சாட்டுகளை தான் இருக்கிறாங்க, ஏத்துக்கொள்ள மனசுல. அதனாலதான் அவன் என்ன சொல்றாங்க, 24 இவன் பிசாசுகளின் தலைவனாக பெயில் செபலினால பிசாசுகளை துரத்துறானே இல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னு அடிச்சு பேசுறான் பாருங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. அப்ப பாத்தீங்களா, இயேசுவானவர் யாருன்னு நிரூபிக்கிறாரு பாருங்க. இத்தனைக்கும் அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உடனே இயேசு எதை அறிந்து, எதை அறிந்து, சிந்தனைகளை அறிந்து. இன்னைக்கு உன் சிந்தனை என்ன ஓடிட்டு கூட யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? இந்த அக்காவுக்கு தெரியுமா? இந்த அண்ணாக்கு தெரியுமா? யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். உனக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குது, என்ன புறமான சிந்தனை ஓடிட்டு இருக்குது, என்ன பொறாமையான சிந்தனை ஓடிட்டு இருக்குது, என்ன பெருமையான சிந்தனை ஓடிட்டு இருக்குது, என்ன பாவமான சிந்தனை ஓடிட்டு இருக்குது, எல்லாம் தெரியும். எல்லாம் அறிந்தவர் யாரு? அவர் உண்டு. அவர்கிட்ட மறைக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அப்ப நம்ம எங்க நிக்க முடியும் அவருக்கு முன்னாடி? அப்ப எவ்வளவு அதிகமா நம்ம தாழ்த்தணும்? அப்ப இந்த பயல்க அது தெரியல, கடவுள்னு சொல்லி அந்த கடவுளுடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தும் பொழுது உடனே பொறாமை, உடனே வெகுண்டு, உடனே சீறி பாய்ந்து, பிசாசு தலைவனாலே துரத்தை வேறபடி இல்லடா போட அப்படின்னு சொல்றோம். ஏத்துக்க மனசு இல்ல. அப்பதான் இயேசுவாண்டர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாணாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணம் வேந்து வீடும் நிலைநிற்க மாட்டாது. பொதுவா சொல்றாரு. ஏங்க அப்படி பார்த்தா தனக்கு சொல்றாரு, தனக்குத்தானே பிரிந்திருக்க எந்த ராஜ்யம், ஒரு ராஜ்யம் கவனிங்க, ஒரு ராஜ்யம் கட்டப்படும்னா, ஒரு ராஜ்யம், ஒரு ராஜ்யம்னா ஒரு ஒரு ஆளுகை, ஒரு ஒரு ராஜ்யம், ராஜ்யம் கட்டப்படும்னா அந்த இடத்துல பிரிவு நினைச்சா கட்டப்படுமா? ஒரு வீடுனாலும் ஒரு ராஜ்யம் தான். ஒரு ஒரு வீட்டுக்கு தலைவன் கணவனாக அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு வீடு கட்டப்படுகிறது இல்லைங்களா, இல்லைங்களா? ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது இல்லைங்களா? ஒரு சமுதாயம் கட்டல வந்த தூர் தலைவர் சொல்லி அந்த இடத்துல ஒரு ராஜ்யம் கட்டப்படுகிறது இல்லைங்களா? ஒரு தேசம் கட்டப்படுகிறது. அப்ப ஒரு தலைவர் இருக்காரு. அப்ப அந்த இடத்துல, அந்த இடத்துல எந்த ராஜ்யம் பிரிஞ்சு அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, பிரிந்திருக்கிறதை விரோதமாய், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாலாய் போகும். தனக்குத்தானே விரோதம், இங்க பாருங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு விரோதமா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டிருந்தாங்கன்னா பிரிந்திருப்பானா? பாலாதானே போகும். அப்பதான் இயேசுவாண்ட சொல்ற சாத்தான், 26 வசனம், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்தா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? இவன் சொல்றான், குற்றம் காட்டுறான், பிசாசின் தலைவனாலே பிசாசை துரத்து, பிசாசு தலைவன் எப்படி பார்த்து பிசாசு துரத்த முடியும்? பிசாசு தலைவன் எப்படி பிசாசு துரத்த முடியும்? அப்ப இயேசுவாண்ட சொல்றாரு, அப்பதான் சொல்லிட்டு வர்றாரு அங்க பாருங்களேன். அப்ப அவனுக்கு அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? நான் பேசப்படினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரால் துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கலா இருப்பார்கள் சொல்லி அவங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டுறாரு. அப்ப நான் அங்க பாருங்க, 28 வசனம், நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துறபடினால் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. புரியுதாப்ப? நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துபடியால் எது வந்திருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல எதை கட்டுறார் ஆண்டவர்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறார். அப்ப இயேசுவானவர் உலகத்து வராரு, பிசாசுகளை அழிக்கும்படியா வந்தார், பிசாசின் கிரியைகளை ஒழிக்கும்படியா வராரு. அப்ப பிசாசுகளின் கிரியை ஒழிச்சாதான் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட முடியும். அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குது? பாவம் நிறைந்த உலகமா இருக்கு, பொல்லாத உலகமா இருக்குது, பிசாசின் ஆதிக்கம் நிறைந்த உலகமா இருக்கு, பிசாசின் தலைவன் ஐயோ பிரபு அப்படின்னு சொல்லுது, அதிகார அதிகாரத்தின் ஆவியான அந்தகார அதிகாரத்தின் பிரபுன்னு சொல்லுது. இப்படிப்பட்ட பிசாசு ஆளுகை செய்கிறவனாக, பிசாசு உருப்பட்ட மக்களை தட்டுக்குள்ள வைத்து ஆட்டி படைக்கிறவனாக, தன்னுடைய பாவ காரியங்களில் விழ வச்சு, அடிமைத்தனத்துல விழ வச்சு, தன் கட்டுக்குள்ள அப்படியே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியான பிசாசனுடைய கிரிகளை ஒழித்து ஆண்டவர் அந்த மக்களை விடுவித்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும்படியான ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இப்ப இன்னைக்கு நம்ம கட்டுறோம் என்றால் இது யாருடைய ராஜ்யம்? தாமஸ் எடிசனுடைய ராஜ்யமா? யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அப்ப ஒரு சபையை கட்டப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் ஒரு சபையை சொல்லுது. ஆவிக்குரிய பிள்ளைகளா சேர்ந்து, ஆவிக்குரிய பிள்ளைகளா சேர்ந்து அந்த தேவன் அது யார் அந்த இடத்துல யார் என்ன ராஜ்யம் கட்டப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். சபை என்று சொன்னாலும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிட்டு பேசலாம். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கோ ஒப்பிட்டு பேசுவோங்கிறாரு. அப்ப ஒரு மனிதன் நில, அப்ப அதனால நீங்க பாத்தீங்கன்னா, அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின நானு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்களுங்க. அப்ப அந்த இடத்துல ஏன் தேவனுடைய ராஜ்யம் சொல்றாரு? கடவுளுடைய ராஜ்யத்தை முன்னாடி வைக்கணும், கடவுளுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும் முன்னாடி. கடவுளுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் விளங்கணும். அவர் ஆட்சி செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில, அவர் ஆட்சி செய்யணும், அவர் ஆளுகை செய்யணும். என்னுடைய சுயம் ஆண்டிடக்கூடாது, என்னுடைய சுயம் மேலோங்கி நிற்கக்கூடாது. அதுதான் மீனிங். அதனாலதான் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எந்த விதத்திலும் என் சுயம் வெளிப்படுத்திடக்கூடாது, எந்த விதத்திலும் என் சுயத்தை முன்னாடி வச்சிடக்கூடாது, எந்த விதத்திலும் என் சுயத்தை நிறைவேற்றிடக்கூடாது. யாருடைய ராஜ்யம் விளங்கணும்? தேவனுடைய ராஜ்யம். அப்பதான் இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் எது கோப்பா இருக்கிறது. மார்க்கு புஸ்தகம் வாங்க, மார்க்கு புஸ்தகத்துல வாங்க. அங்க அங்க என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. தேவனுடைய ராஜ்யம் எது கோப்பா இருக்கு பேசுறாரு, ஓமையை பேசுறாரு பாருங்க. ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்தும் பயிராதுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு விதை எடுத்துக்கொள்ளும் என்றால், ஒரு விதை எடுத்துக்கொள்ளும், நீங்களே விதை விதைக்கிறீங்க, விதை எடுத்துக்கொள்ளும் என்றால் நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அடுத்த என்ன பாக்குறோம், பயிராகுது. அது எப்படி உருவாகும் உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி உருவாகும் உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியமான விஷயங்க, பெரிய ஆச்சரியமான, அதுக்குள்ள ஒரு மகத்துவமான காரியம் நடக்க நிகழ்கிறதா இல்லையா? அதான் தேவனுடைய ராஜ்யம் அதுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப விதைங்கிற பதம் எதை குறிக்குது? தேவனுடைய வசனம். ஏற்கனவே படிச்சோமா இல்லையா, அந்த முதல் வசனங்களே படிச்சோம். விதைங்கிற வசனம் தேவனுடைய வசனத்தை குறிக்கும். அப்ப ஒரு விதைக்கிறவன் யாரு? அது ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு போதகனா இருக்கலாம், ஒரு சுவிசேஷகனா இருக்கலாம், கைப்பிடித்து கொடுக்கிறவனா இருக்கலாம், சத்தியத்தை போதிக்கிறவனா இருக்கலாம். அந்த விதையை அவன் விதைக்கிறான். அந்த விதையை அவன் விதைக்கும் பொழுது அந்த விதையை கேட்கிறவன் அந்த இருத்தல் ஆழமாய் கிரியை செய்து, கிரியை செய்து, கிரியை செய்கிறது, ஆழமாய் கிரியை செய்து, அவருடைய இருதயத்தில் ஆழமாய் கிரியை செய்யும் பொழுது அவருடைய இறுதி ஆழமாய் சந்திக்கப்படுகிறது. நினைச்சே பார்க்காத அளவுக்கு அவருடைய இருதயம் மாற்றப்படுகிறது. நினைச்சே பார்க்காத அளவுக்கு, ஏன்னா உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மகத்துவமான மாற்றம் முன்னால என்னெல்லாம் ஆச்சரியமான காரியம். அதனாலதான் இங்க பாருங்களேன், அந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்களேன், தானிய அங்க பாருங்க எப்படி என்றால், 28 வசனம், எப்படி என்றால் நிலமானது முன்பும் முளையும், அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது, நிலமானது முன்பும் முளையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படிதாங்க. ஹலோ, புரியுதா? தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான். அது எப்படிப்பட்டது? அது எப்படிப்பட்டது? விதையை விதைத்து நிலத்திலே முளையை கொடுத்து பின்பு கதிரையும், பின்பு கதிரானது தானியத்தையும் என்ன கொடுக்குதான், தானியத்தையும் பலனாக, பலனாக எப்படி கொடுக்குமா, தானாய் கொடுக்கும். அதான் கவனிக்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா இல்ல, கடவுள் ராஜ்யம் இன்னைக்கு நீனும் நானும் ராஜ்யம் கட்டப்படுறோம் என்றால், இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் ராஜ்ய ரேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் எலும்பு போடுறான் என்றால், அப்பா சாதாரணமான காரியம் இல்லைங்க. பிசாசு ராஜ்யத்துல உலகத்துல என்ன நடக்குது ஒண்ணுமே இல்ல. அவன் பிசாசு தான் இஷ்டப்படி இழுத்துட்டு போறான் ஒரு கூட்டம் மக்களை. அவன் எதை தான் சந்திக்கிறான், அழிவை சந்திக்கிறான், பாவத்தை சந்திக்கிறான், பாவ நாச மோசத்தை சந்திக்கிறான். அவன் வாழ்க்கையை நாரி போகுது. ஆனா என்னைக்கு அப்படியான மனுஷன் பாவத்தில் எழுந்து போன மனுஷன் அந்த சத்தியத்தை கேட்கிறானோ, அந்த இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய இறுதி ஆழமாய் குத்தப்படுகிறது. நினைச்சே பார்க்க முடியாது, அவருடைய இறுதி ஆழமாய் மாற்றப்படுகிறது. நினைச்சே பார்க்க, அதனாலதான் பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, 1 கொரிந்தியர் 3 அங்க 1 கொரிந்தியர் 3 1 கொரிந்தியர் 3:6-7 என்ன சொல்லுதுங்க? 1 கொரிந்தியர் 3:6-7 1 கொரிந்தியர் 3:6-7 பக்கம் 228 பக்கம், பக்கம் 228 பக்கம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே வேலையை செய்தார். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளையாச்சுகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்ப பண்ணுச்சுன்னா அவர் தேவனுடைய ராஜ்யம் சும்மா சாதாரணமான காரியம் அல்ல, ஒரு மகத்துவமான காரியம், ஒரு மகத்தான பெரிதான ஒரு காரியங்க, ஒரு அற்புதமான காரியம். பயங்கரமான ஒரு படுபாதாள பாவி, ஒரு கடினப்பட்ட இருதயம், அந்த பாவத்துல விழுந்து போன, அடிமைத்தனத்தில் விழுந்து போன, பிசாசின் பிடியில் அகப்பட்டுக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் சந்திக்கிறான்னா ஒன்னால என்னால முடியாது. பரிசுத்த ஆவியனுடைய கிரியை வல்லமையாய் நிகழ செய்கிறது, வல்லமையாய் நிகழ செய்கிறது, தானாய் அப்படின்னு சொல்லும்படியான. அப்ப என்ன தோணும், டிவைன் ஆட்டோமேட்டிக், கிரேக்க பதத்துல ஆட்டோமேட்டிக் சொல்லும்படியான பதம் உபயோகப்படுத்தப்படுதுதான். அந்த அப்படியாக தானாய் அங்கு ஆவியான வல்லமையாய் கிரியை செய்கிறார். அதனாலதான் யோவான் புஸ்தகம் வாங்க, 3 யோவான் புஸ்தகம் 3 என்ன சொல்லுது, யோவான் புஸ்தகம் 3 அன்றராய் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுற நிக்கோதுமை பார்த்து பேசுறாரு பாருங்களேன், நிக்கோதுமை பார்த்து பேசுறாரு பாருங்களேன், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்லி நிக்கோதுமை பார்த்து பேசுறாரு. யோவான் 3 நிக்கோதுமை பார்த்து பேசுறாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமா, ஒருவன் மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படி சொல்லிட்டு வர்றாரு. 8 வசனம் பாருங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்த எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அந்த நிக்கோதுமை பார்த்து ஆண்ட சொல்றாரு, அவன் மாம்ச பிறப்புல பிறந்து வந்தவனா இருந்தான், இஸ்ரவேல் பெரிய போதகனா இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ஏ நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறாரு. அவனுக்கு திக்கும் தூக்கப்படுச்சு, என்னது எப்படி நான் மறுபடியும் தாயின் வயிற்றுல இருந்து பிறந்துட்டு வருவேன்மா? அவனுக்கே புரியல. அப்பதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, தாயின் பிறகு தாயின் வயிற்றுல பிறக்கிற பிறப்பு ஆண்டு சொல்லவே இல்ல, இது தாயின் வயிற்றுல பிறக்கிற பிறகு மாம்ச பிறப்பு, உலக பிரமாண பிறப்பு. இந்த பிறப்பு எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? நரகத்து கொண்டு போவோம். ஆனா நீ பரலோகத்து போகணும்னா உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிறப்பு அவசியம்? ஆவினால் பிறக்கும்படியான பிறப்பு, அதான் மறுபிறப்பு, அதான் ரட்சிப்புங்கிறாரு, வலியுறுத்தி பேசுறாரு. அந்த மறுபிறப்பு அடையணுங்கிறாரு. நீக்கு உட்கார்ந்துருக்கு, நீ அந்த மறுபிறப்பு அடைஞ்சாயா? அந்த மறுபிறப்பு அடைஞ்சா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எழும்பவே முடியும். அப்படிப்பட்ட மறுபிறப்பு தான் ஆச்சரியமாக விதத்துல நிகழ்கிறதுங்கிறாரு. அப்ப தேவடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? இரவிலே தூங்கி பகலே விழித்திருக்க பின்பு பயிரை பார்க்கும் பொழுது அப்பா பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல. அதனாலதான் அந்த மார்க் புஸ்தகத்துல நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும், கதிரை நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். அப்ப ஒரு மகத்தான பெரிதான ஒரு பெரிதான ஒரு காரியத்தை நிகழ்கிறதா இல்லையா? ஒரு விதை விதைக்கிறோம், நிலத்துல போடுறோம், அடுத்த நாள் இரவிலே தூங்கி அங்க என்ன சொல்றது, இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், அவனுக்கு தெரியாத விதமாய் நீங்க விதைச்சிட்டு போயிடுறீங்க. ஆனா ஆச்சரியமா ஆண்டவர் என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் அந்த இருதயத்தை கிரியை செய்து கொண்டு வரும். ஆச்சரியமா வல்லமையா செயல்பட்டு இருக்கிற எதுனையோ மக்களை சொல்லலாம். நீங்க விதைச்சிட்டு போறோம், ஆனா அந்த இருதயத்துல கிரியை செய்கிறது தானா? அவனுக்கு தெரியாத விதத்துல அந்த இருதயத்துல கிரியை செய்து அவனுடைய இறுதி ஆழமாய் சந்திக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் எழும்பி இருக்கிறாங்க. அப்ப புரியுதா உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? நிலத்துல விதைத்து அந்த முளை முளை கதிர் வந்து கதிர பலனை தானாய் கொடுக்கிற ஒரு பரலோ ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப இங்க பாக்குறோம் முக்கியமாக தேவனுடைய ராஜ்யம் சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படியான சபையை கட்டுப்படியான தேவனுடைய ராஜ்யத்தின் உலகத்துல கட்டுப்படியான காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. பிசாசு ராஜ்யம் அல்ல இது, இது பிசாசு ராஜ்யம் அல்ல, இது பிசாசு ராஜ்யம் அல்ல, உலகத்தின் அதிபதியா பிசாசு ராஜ்யம் அல்ல. இது யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு நீனும் நானும் நம்ம சபையா ஒன்று கூடி அவரை அறிந்து அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துறோம், அவருக்குள்ள வாழ்றோம் என்றால் இது யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவரை சார்ந்து அவருக்குள்ள வாழ்றோம் என்றால் யாருடைய ராஜ்யம்? அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவன் ராஜ்யம் பண்ணுகிறார், தேவன் ராஜாவா இருக்கிறார், தேவன் ராஜா அரசாட்சி செய்கிறார், தேவன் ஆளுகிறார்னு சொல்லி அவரை உயர்த்தி பிடிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு மகத்துவமான காரியம், எவ்வளவு மகா உன்னதமான காரியம், அது தானாய் கனி கொடுக்கும்படியாக அந்த இடத்துல, அந்த இடத்துல வல்லமையான காரியங்கள் அது அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது, விதை விதைத்து பின்பு முளைத்து பயிராகி தானியம் நிறைந்து தானாய் பலன் கொடுக்குன்னு சொல்ல முடியாத காரியத்துல நீங்க படிக்கும் பொழுது அங்க என்ன பாக்குறோம், அங்க என்ன பாக்குறோம், அங்க என்ன பாக்குறோம், அங்க என்ன பாக்குறோம், அதுல என்ன சிறப்பு இருக்குது, அதுல என்ன சிறப்பு இருக்குது, அதுல என்ன சிறப்பு இருக்குது, அதுல என்ன சிறப்பு இருக்குது? வளர்ச்சியை பாக்குறோம். வளர்ச்சி இருக்குதா இல்லையா? வளர்ச்சி இருக்குதா இல்லையா? வளர்ச்சி இருக்குதா இல்லையா? வளர்ந்து கொண்டே போகுதா இல்லையா? ஆமாங்க, தேவனுடைய ராஜ்யம் என்று பார்க்கும் பொழுது குரோத், ஒரு குரோத் இருக்குதா இல்லையா? வளர்ச்சி இருக்குது. அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு நீனும் நானும் பாவத்திலிருந்து பாவ நாசமோசத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுக்குள்ளா வாழ்ற வாழ்க்கை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழ்ற வாழ்க்கை, வளர்ந்து கொண்டே போகிற வாழ்க்கை. அங்க பாருங்க, அவன் ஒரு கிராஜுவலா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வளருமா இல்லையா? கவனிங்க, விதையை போத்தோம்னா உடனே அடுத்த நாள் மரமாயி கனி கொடுத்துறதா? அப்படியா? விதை போட்டு அடுத்த நாள் உடனே மரமாயி கனி கொடுத்துறதா? இல்லைங்க. அந்த இடத்துல முக்கியமா கவனிக்கணும், விதையை போட்ட பிறகு உடனே என்ன செய்யுது, என்ன செய்யுது, அங்க என்ன சொல்லுது, முளையை கொடுக்குது, அப்புறம் பின்பு கதிரை கொடுக்குது, அப்புறம் கதிரை நிறைந்த தானியங்கள் பலனாய் தானாய் கொடுக்கிறது. அப்ப ஒரு ஸ்டேஜஸ் இருக்கா இல்லையா? ஒரு ஸ்டேஜ் ஸ்டேப் பை ஸ்டேஜ் காணப்படுதா இல்லையா? ஒரு ஒரு ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு காலகட்டம் இருக்கா இல்லையா? அதாங்க என்னுடைய ராஜ்யம். இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வந்த பிறகு நாம் ஒவ்வொருத்தரும் உடனே பர்ஃபெக்ஷன், உடனே பரிபூர்ணத்துல அவன் வந்துடுறல்ல, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் சரி, அவன் தேவனுடைய அறிவிலும் சரி, அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலும் சரி, அவன் தேவன் மேலே பற்றிருக்கிற பற்றுதலையும் சரி, பரிசுத்தலையும் சரி, தாழ்மையிலும் சரி, அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். குன்றி போன உட்கார்ந்து கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டு நீ தேவனுக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ளாக நீ இயேசுக்குள்ளாக சபைக்குள்ள வந்திருப்பாய் என்றால் நீ என்ன இருக்கணும், வளர்ந்து கொண்டே. அதே மனுஷனா உட்காந்துருக்கும், சபைக்குள்ள வந்துட்டேன் நான், 3 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்குள்ள வந்தேங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அதே மனுஷன் நீ காமிப்பியா? உனக்குள்ள என்ன இருக்கணும், பரிசுத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கணும், தாழ்மை எழுப்பிக் கொண்டே இருக்கணும், உன்னோட கூட பொறுமை எழுப்பி கொண்டே இருக்கணும், ஆவியின் கனிகள்ல நிரம்பி கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதான் தேவனுடைய ராஜ்யம். ஆண்டர் இயேசு ஆண்டர் ஒப்பிட்டு பேசுற தேவனுடைய ராஜ்யம் சொல்லி பார்க்கும்போது, அப்ப ஒப்பிட்டு பாக்குறான்னு சொன்னால் வளர்ந்து கொண்டே வளர்ச்சி அடைகிறவனாய் இருக்கிறான். கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் ஒருவேளை பலவீனமானவர்களா இருக்கலாம், அவர்கள் கொஞ்சம் கீழானவர்களா இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் எப்படி ஆகிறார்கள், மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஓமையை பாருங்க, அடுத்த ஓமையை ஆண்டு சொல்றாரு பாருங்க 31வது வசனம். அடுத்த ஓமை ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க 31வது வசனம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அதுவும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்களேன். இந்த உன்னதமான மகத்துவமான காரியம் சும்மா சாதாரணமான காரியம் இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்ததான காரியம் சாதாரணமா காரியம் இல்ல, சாதாரணமா இடப்பட்டு கூடாது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில சகல விதைகளும் சிறிதாய். இந்த இது கடுகு விதை சொல்லும்போது நம்ம ரசத்துல குழம்புற போல தாளிக்கிற விதை நினைக்கிறீங்களா? அந்த கடுகு விதை இல்ல. அந்த நாக்கில் பாலசீன நாக்கில் கடுகு சிறிய விதையா இருக்கும், அது விதைக்கப்படும் பொழுது பெரிய மரமா விழும்பும். அப்படிப்பட்ட பெரிய மரத்தை சொல்லும்படியான அந்த விதை தான் கடுகு விதைங்கிறாரு. நம்ம தாளிக்கிற குழம்புக்கு போற விதை இல்ல கடுகு. அப்ப இந்த இடத்துல சொல்லுது, இந்த இடத்துல சொல்லுது கடுகு விதைக்கு ஒப்பா, கடுகு சின்ன விதைக்கு ஒப்பா இருக்கு, கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் ஒரு சாதாரண. அதுவும் பாருங்க அந்த இடத்துல என்ன சொல்லுது, பூமியில் சகல விதைகளிலும் எப்படிங்க இருக்கு, சிறிதாக இருக்கிறது. சாதாரணமான ஒரு சாதாரணமான எளிய விசுவாசி தான், ஒரு சிறு சாதாரணமான எளிய மனுஷன் தான். ஏன் எடுத்துக்கோங்க, இயேசுவானவர் எத்தனையோ ஆத்துமாக்களை சந்தித்தார். அந்த மக்கள் பெரிதான விதத்துல வளர்க்கப்பட்டு பெரிதான விதத்துல எழுப்பப்பட்டவர்களாய் காணப்பட்டு பெரிதான விதத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட அந்த மக்கள் அத்தனை பேரையும் இஸ்ரோ எடுத்து படிங்க. உங்க பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன இருந்துச்சு, பெரிய ஜாம்பு வாங்கலா, பெரிய படிப்பு வாங்கலா, பெரிய மேதாவிகளா, ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டாரோ, யாரெல்லாம் ஆண்டவர் சந்தித்து பெரிதான அளவில் எழுப்பி பயன்படுத்தினாரோ அத்தனை மக்களும் எப்படிப்பட்டவர்களா? ஏன் இயேசுவான் எடுத்துக்கோங்க, இயேசுவான் எப்படிப்பட்டவராய் வந்தாரு, சாதாரண எளிய விதத்துல தான் வந்தாரு, எளிய விதத்துல தான் வந்தாரு, சாதாரண எளிய விதத்துல தான் வந்தாரு. மாட்டு தொடுவத்துல பிறந்தான்னு சொல்லி படிக்கிறோமா இல்லையா, சாதாரண எளிய விதத்துல தான் வந்தாரு, எளிய விதத்துல தான் பிறந்தாரு. அவருக்கு தனியா பணபலம் இல்ல, படைபலம் இல்ல, ராஜ்ய பலம் இல்ல, இல்ல அட்டெண்டன்ஸ் எல்லாம் கூட இல்ல, அட்டெண்டன்ஸ் எல்லாம் கூட வந்து உட்காந்து உதவி செய்யறவங்களாம் யாரும் இல்ல இல்லைங்களா. அப்படியான எளிய விதத்துல வந்தாரு. அதுக்கு அடுத்தபடி அப்போஸ்தலர் வராங்க. அப்போஸ்தலர் யாரு, பேதுரு எடுத்துக்கோங்க, யோவான் எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் பேதுரு எடுத்துக்கோங்க, அவனே யாரா இருந்தான், எப்படியா இருந்தான், யாக்கோபு எடுத்துக்கோங்க, அவங்களாம் யாரா இருந்தாங்க, ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட தொழில் செஞ்சவங்க, சாதாரண மீன் பிடிக்கிற தொழில இருந்தவங்க, அவங்களாம் எப்படிப்பட்டவர்கள், சாதாரண எளிய மக்களுங்க, எளிய மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள், அவங்களுக்கு என்ன படிப்பு இருந்துச்சா, அவங்களுக்கு என்ன பட்டம் பதவி இருந்துச்சா, அவங்க எல்லாம் சாதாரண எளிய மக்கள், படிப்பறிவே இல்லாத மக்களுங்க. எப்படிங்க படிப்பறிவே இல்லாத, பாருங்க அப்போஸ்தல புஸ்தகம் 12வது அதிகாரம் சொல்லுது பாருங்களேன். அப்போஸ்தல புஸ்தகம் 12வது அதிகாரம் அங்க சொல்லுது, 4வது அதிகாரம் அப்போஸ்தல 4வது அதிகாரம் 165வது பக்கம் 165வது பக்கம் அப்போஸ்தல 4:13 அங்க என்ன சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, கவனிக்கிறீங்களா எப்படிங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, கவனிச்சீங்களா, அப்போஸ்தலனாகிய பேதுரு யோவான் அப்பா ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துறாரு, பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்க, பயங்கரமா அவங்க மூலம் அநேகர் சந்திக்கப்படுறாங்க, எத்தனை பேர், 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க, ஆண்டவருக்குள்ளா வராங்க அநேகர், பயங்கரமா வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் பொழுது அவங்க சாதாரண எளிய மக்கள் தாங்க, அவங்க படிப்பறி அறிவு இல்லாதவர்கள், பேதம் பேதமேனா முட்டாள், அப்படிப்பட்ட சாதாரண அறிவே இல்லாத அவர்களே ஆண்டவர் எடுத்து பயன். அதனாலதான் எளிய மக்கள் சாதாரண குருடன் ஆண்டவர் ரசிக்கிறாரா இல்லையா, சாதாரண ஒரு ஒரு பெண்மை ஒரு பெண்ணை சமாரியா ஸ்திரீ ஆகிய ஒரு பெண்ணை ஆண்டவர், அவள் யாரு, சமாரியா ஸ்திரீ ஆகிய ஒரு பெண்ணை ஆண்டவர் ரட்சித்தார், அவள் யாரு, அவள் யாரு, எந்த பேக்ரவுண்ட்ல வந்தா, அவள் யாருங்க, அவள் யாருங்க, பெரிய பெரிய ராஜா ராணி பரம்பரையில வளர்ந்தவளா, சமாரியா ஸ்திரீ, தெரியுமா தெரியாதா, பெரிய ராணி பரம்பரையில வந்தவளா, எலிசபெத் ராணியோட வளர்ந்தவளா, யாருங்க, எந்த கிராமத்திலிருந்து வந்தவள், அந்த சமாரியா அந்த அந்த தேசத்துல அந்த அந்த கிராமத்திலிருந்து வந்தவள தான், எளிய மனுஷி. அந்த எளிய மனுஷுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எது எப்படிப்பட்ட ஸ்திரியா இருந்தா, விபச்சாரத்துல இருந்தா, விபச்சாரியா, ஆண்டர் நினைச்சா ஒதுக்கிருக்கலாமா இல்லையா, அவ்வளோ பெரிய பாவத்தை செய்து கொண்டு இப்ப இருக்கிற புருஷனா அவன் அவனுடைய புருஷன் இல்லை ஆண்டவர் வெளிப்படையா பேசினாரு. அப்படி மூணு நாலு புருஷனை வச்சுட்டு இருந்தான். எப்படிங்க மூணு ஊரெல்லாம் ஒவ்வொரு புருஷன், ஊரெல்லாம் ஒவ்வொரு புருஷன், ஊரெல்லாம் ஒவ்வொரு ஆம்பளையோட சுத்திட்டு இருந்தான். கேவலமான அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்த சமாரியா ஸ்திரீ, ஒரு எளிய ஸ்திரீ, ஒரே மனுஷன், ஆண்டவர் அந்த ஸ்திரீயும் சந்திச்சார். ஏன் ஒன்னையும் ஆண்டர் சந்திக்க முடியாது, ஏன் ஆண்டர் ஒன்னையும் எடுத்து பயன்படுத்த முடியாது? அதுதான் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதுங்கிறார். கடுகு விதை எல்லா விதையை காட்டிலும் சிறிதா இருக்கிறேங்கிறார். ஒரு எளிய விதத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு. அந்த ராஜ்யம் எப்படி கட்டப்படுது பாத்தீங்களா? இவ்வளவு மகத்தான விதத்துல கட்டப்பட்டது பாத்தீங்களா? அதாங்க தேவனுடைய ராஜ்யம். சும்மா இல்ல, அது பிசாசு ராஜ்யம் இல்ல, அது உலக ராஜ்யம் இல்ல, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு பாருங்க, எவ்வளவு வல்லமையாக. அடுத்த பகுதி அதாவது பாக்குறோம் பாருங்க, அந்த இடத்துல என்ன படிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல அங்க பாருங்க, அந்த இடத்துல என்ன படிக்கிறோம், விதைக்கப்பட்ட பின்பு 32 வசனம், விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, கவனிக்கிறீங்களா, விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதிலுள்ள அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அப்பா கவனிச்சீங்களா, ரெண்டு ஓமையை பார்த்தோம். முதல் ஓமை விதையை விதைக்கிறவன் விதைக்கிறான், அந்த இடத்துல என்னது, இரவிலே தூங்கி வெளியிலே இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பகிர்றதுக்கு ஒப்பா இருக்கிறது. தெரியாத விதத்துல அந்த விதை விதை விதைக்கப்பட்டு அப்புறம் தெரியாத விதத்துல அந்த விதை எப்படி ஆகுது, பயிராகுது, முளை கட்டுது, அப்புறம் என்ன ஆகுது, அந்த இடத்துல கதிர விடுது, கதிர நிறைந்த தானியத்தை கொடுத்து பலனாய் தானாய் கொடுக்கிற ஒரு ராஜ்யம் என்று சொன்னாலே அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்யறார். அவருக்கு ஒன்னால என்னால கிரியை செய்யவே முடியாது. ஆண்டவர் அவனை இருதயத்தை சந்திக்கிறார், அவனுடைய இருதயத்தை மாற்றார். அந்த இடத்துல எப்படி ஆண்டவர் கிரியை செய்தார், ஆச்சரியமான காரியம், ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி, ஐயோ நினைச்சு பார்க்க முடியாத காரியம். இன்னைக்கு நீனும் நானும் அது ஒரு விதையை விதைக்கிறோம்னா எப்படி உருவாகுது நமக்கு தெரியுமா? ஆச்சரியமா ஒரு விருந்தை ஆனமாய் சந்திக்கிறார், அந்த இருதயத்தை ஆழமாய் மாற்றுகிறார். அப்படியாக மாற்றப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒரு கிராஜுவலாக வளர்ச்சியே பார்க்கிறோம். வளர்ச்சி இருக்குது. தேவடைய ராஜ்யம்னா சும்மா இல்ல. இன்னைக்கு நீ நானும் தேவடைய ராஜ்யத்துல எழும்புறோம் என்றால் அந்த இடத்துல எதை காட்டணும், வளர்ச்சியை காட்டணும். குன்றி போனவனாய், குன்றி போனவனாய், ஒடுங்கி போனவன் உட்கார இல்ல. தேவடைய ராஜ்யத்து பிள்ளையா நீ வாழ்வா என்றால், சபையில நீ வாழ்வா என்றால் எப்படி இருக்கணும், வளரணும். நாளுக்கு நாள் வளரணும், வளரணும், வளரணும். நாளுக்கு நாள் எழுப்பிக் கொண்டு இருக்கணும். ஆலயத்துக்கு வர, சத்தியத்தை கேட்கிற, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற, உன்னுடைய இறுதி ஆழமாய் சந்திக்கப்படணும், உன்னுடைய இறுதி ஆழமாய் குத்தப்படணும், மனந்திரமணும், பாவத்தை விட்டு ஒழிச்சு பரிசுத்தில எழுப்பிக் கொண்டே தேவனுடைய பிள்ளைகளாக. ஏன் அவன் எங்க போறான், பரலோகத்துக்கு போறான், பரிசுத்த வாழ்க்கை அடைய போறான். அப்ப இங்கே எப்படி இருக்கணும், பரிசுத்தத்தை நாடணும். அதான் வேதம் சொல்லுது. அப்ப பரிசுத்தத்தை நாடாதபடி அசுத்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பான் என்றால், உன் சுயத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பான் என்றால் அங்க தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா? தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலே வளரணும், வளரணும். சும்மா வந்து பெஞ்சத்தை திட்டு போறவன அல்ல, அவன் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழுகிறவனாக, அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னாடி முதலிடம் கொடுக்கிறவனாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழுறபடியான சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவனாக பரிசுத்தத்தை எழும்பிக் கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கிறான், வளர்ச்சியை காணறான். அது மாத்திரமல்ல, வளர்ச்சி எங்க இருக்குதோ அங்கு தானா என்ன கொடுக்குமா, கனி கொடுக்கும். பலந்து கொடுக்குமா கொடுக்காதா, தானாய் கனி கொடுக்கும். வளர்ச்சி எங்க இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குங்க, கனி கொடுக்கும். வளர வளர எப்போ என்ன அருமையான கனிகளை பார்க்கலாமா இல்லையா? ஒரு மரத்துல நீ வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பார்க்கலாம், கனிகளே பார்க்கலாம். பலன் கொடுக்கும், தானாகி பலன் கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்கா பலன் கொடுக்குங்க. நீ சொல்லி சொல்லி கொடுக்கணும் அவசியமே. ஒரு மரத்தை ஒரு மரத்தை கமெண்ட் பண்ணி ஏ கனி கொடுத்துரு, இந்த மாசத்துல நீ மாம்பழம் கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்கணுமா? இந்த பாருங்க அந்த பருவத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா மாங்க மரத்துல பூ பூத்துச்சு, அடுத்தது காய் வந்துச்சு, அடுத்து என்ன பாக்குறோம், மாங்காய் வருது, அப்புறம் பணம் வந்து மாம்பழம் வந்துட்டு. அப்பா ஏதாவது நான் சொல்லி வந்துச்சாங்க, நான் சொல்லி வந்துச்சா ஏதாச்சும் மரத்தை நிறைய ஏதாச்சும் நீங்க சொல்லி வருதா? அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலே வளர்ச்சி இருக்கணும், வளர்ச்சி இருக்குது மாத்திரமல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கணும், பலனே கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக் கனிகளை கொடுக்கணும். என்ன கனி, கசப்பான கனியா, மாம்சரி மாம்சத்தின் கிரிகளையா, எப்படிப்பட்ட கனி, ஆவியின் கனிகளை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையா இருப்பான். ஆவின் கனிகளை தானாய் கொடுக்கணும், தாழ்மையை கொடுக்கணும். சொல்லிதான் வரணும் அவசியம் இல்ல, பொறுமையா இருங்க, கோபப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க. ஏ தம்பி கொஞ்சம் பொறாமப்படாதீங்க, ஏ தம்பி பொறுமையா இருங்க, ஏ தம்பி கோபப்படாத, ஏ தம்பி சீக்கிரம் வந்துரு, லேட்டா வராத, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, சொல்லி சொல்லிட்டே காமிச்சிட்டு இருக்கணுமா? அவன் விசுவாசியா இல்ல, அவன் விசுவாசினா எப்படிப்பட்டவன், தானா வருவான். ஏன் என் இயேசு ராஜா என்னுடைய ரட்சித்தார், என்னுடைய பாவத்தை மன்னித்தார், என்னுடைய பாவத்தின் உடலை கொடுத்தார். இன்னைக்கு நான் இயேசுவின் பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக ஒருத்தனை மாந்துட்டேன். அப்ப அவனுக்கு அவன் யாரா இருப்பான்? அவன் இயேசுவின் பிள்ளையா காணி படிவு, அவன் இயேசுவின் பிள்ளையா, இயேசுவின் குணங்களை வெளிப்படுத்துவான். சும்மா சொல்லி சொல்லிதான், குத்தி குத்தி தான் பேசணும் அவசியமே, சொல்லிதான் வெளிப்படுத்தணும் அவசியமே இல்ல. அவனுக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார் அவனுக்குள்ள. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள யார் இருக்கா? தேவ ஆவியான இருக்கிறாங்க. தேவ ஆவியான ஆழமாய் கிரியை செய்கிறார், அவன் இருபத்தி ஆழமாய் சந்திக்கிறார், அவன் இருபத்தை மாற்றுகிறார், அவன் இருபத்துல பேசுகிறார். சொல்லிதான் தெரியும்னு அவசியமே இல்ல, ஒவ்வொன்றும் சொல்லிதான் அவசியம் இல்ல. ஆண்டமாய் கிரியை செய்யறான். ஏன் அவன் தேவனுடைய வசனத்தை எடுத்து படிக்கிறான், ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான், தேவனுடைய சமூகத்துல ஜபிக்கிறான். அப்ப ஆவியான அவனுக்குள்ள வாசம் பண்ணுறதுனால அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வைராக்கி வாஞ்சோலவராய் நம்மிடத்தில் வாசமான இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்றேன். அப்படியாக வைராக்கியம் உள்ள வாஞ்சி உள்ள அந்த வைராக்கியம் உள்ள ஆவியானவர் அவனிடத்தில் ஆழமா கிரிய செய்து ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வாழ்க்கையில தானாய் கனி கொடுக்கிறவனாக. கனி கொடுக்குற ஐயா, உன்னை பார்த்து ஆளுமையா கேட்கிறேன், கனி கொடுக்குறியா? உன்னுடைய ராஜ்யம் நீ தேவனுடைய ராஜ்யம்னா இதான் பல்லோக ராஜ்யம் ஒண்ணு. இந்த உலகத்திலே ஆண்ட ராஜ்யத்தை கட்டுகிறார், ஊக்கட்டு மக்களை சந்திக்கிறாரு, தேவனுடைய பிள்ளையாகி மாற்றுகிறாரு, அதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப நீ தேவனுடைய ராஜ்யத்து பிள்ளையா இருப்பான் என்றால் உன்னுடைய உனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதா? உனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் அனுதினம் கட்டப்படுகிறதா? தேவன் ஆட்சி செய்யறாரா? தேவன் ராஜரிகம் பண்ணுகிறாரா? தேவன் ஆட்சி செய்யறாரா? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை தங்கியிருக்கிறதா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? அப்படியாக இருக்கும் என்றால் அவன் ஆட்டோமேட்டிக் என்ன கொடுப்பான்? கனி கொடுக்கிறவனா இருப்பான். ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுப்பான், ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுப்பான். எல்லாமே சொல்லிதான் தெரியணும் இல்ல, சொல்லிதான் செய்யணும் செய்ய மாட்டான் சரிங்களா. ஆட்டோமேட்டிக்கா விசுவாசி என்றால் சொல்லி அவன் ஆட்டோமேட்டிக்கா பொறுமையை காமிப்பான், தாழ்மையை காமிப்பான், அன்பை காமிப்பான், பொறுமையை காமிப்பான், நிதானத்தை காமிப்பான், விசுவாசத்தை காமிப்பான், நீடிய பொறுமையை காமிப்பான். ஒவ்வொரு காரியத்திலும் அந்த இடத்துல அன்பை காமிப்பான், நிதானத்தை காமிப்பான், பொறுமையை காமிப்பான், மன்னிக்கிற குணத்தை காமிப்பான், கடவுளுடைய விசுவாசத்துல எழும்புவான், பரிசுத்தத்துல எழும்புவான், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா எழும்புவான், ஆச்சரியமா அவனுடைய காரியத்துல உற்சாகமா எழும்பிக் கொண்டே சபைக்கு முன்னாடி வைப்பு, சபையை முன்னாடி வைத்து சபைக்கு முதலடி கொடுத்து அவனுடைய பிள்ளையாய் சாட்சியாய் வாழ்வான். தானாய் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கும். அதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறது. அது மாத்திரம் இரண்டாவது ஓமியில் என்ன படிச்சோம்? சிறிய கடுகு விதை போல உப்பாயிருக்கும். அந்த கடுகு விதை எப்படி விதைக்கப்பட்ட பின்பு என்ன செய்யுதுங்க? பெரிய மரமாகுதான். அங்க பாருங்களேன், இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம், பெரிய மரமாகுதான், விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகள். அது பாருங்க, கவனிக்கிறீங்களா? பூமியில சகல விதைகளும் எப்படி இருந்துச்சு? சிறிதா இருந்துச்சு. சாதாரண எளிய மனுஷனை ஆண்டு சந்திக்கிறாரு, கவனிக்கிறீங்களா? ஒரு சரியா சாதாரண எளிய மனுஷன், படிப்பறிவு இல்லாத பேதமை முட்டால ஆண்டவர் சந்திக்கிறாரு, விபச்சார ஸ்திரீயை சந்திக்கிறாரு, ஊரெல்லாம் புருஷனை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஆம்பளை வச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருந்தவளை ஆண்டவர் சந்திக்கிறாரு. அவளை மாற்றுறாரு, அவளுடைய இருதயத்தை மாற்றுகிறார், அவளுடைய இருதயத்தை குணமாக்குறார். அவள் மாற்றப்பட்டு அப்பா, அவள் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க? முழு கிராமமே சொன்னாங்களா? சாட்சி சொன்னாங்களா இல்லையா? பாத்தீங்கன்னா இல்லையா? போய் யோவான் நாலாம் அதிகாரம் படிச்சு பாருங்க. சமாரியா ஸ்திரீ ஆச்சரியமா மாற்றப்பட்டு, அந்த பெண்ணால ஆச்சரியமா மாற்றப்பட்டு அந்த முழு கிராமமே யாரை நோக்கி வந்துச்சு? இயேசுவை நோக்கி வந்துச்சு. நீ சொல்லணும் அவசியம் இல்ல, அவரே உலக ரட்சகன் சொல்லி நாங்க சாட்சி சொல்லுறோம் சொல்லி அவங்களே சொன்னாங்க. யார் மூலமா? அந்த எளிய பெண்ணானவள், எளிய ஒரு ஸ்திரீயானவள், பாவத்துல விழுந்து போய் நாரி போய் கிடந்த அந்த ஸ்திரீ யாருன்னு சந்தித்து அவளுடைய வெறுப்பு அவளுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டார், புரட்டி போட்டார், பிரதான விதத்துல வளர செய்தார். அதாங்க ராஜ்யம். சாதாரண எளிய மனுஷன் ஆண்டவர் சந்தித்து பெரிதான விதத்துல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாலி வயதுல அவர் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போவாரு. எந்த கோயிலுக்கு? இந்து கோயிலுக்கு. சாமியே சரணமையப்பா அப்படியா கோயிலுக்கு போய்கிட்டே இருப்பார், மொட்டை அடிக்கிறது முன்னாடி இருப்பாரு, முருங்கு கோயிலுக்கு போவாரு, அந்த கோயிலுக்கு போவார், வாலிபன் வயதுல பட்டையை போட்டுக்குவாரு, உத்தராஜ கொட்டையை மாட்டிக்குவாரு, இப்படி பயங்கரமாக கோயிலும் கோயிலும் கோயிலா போயிட்டு இருப்பார். புரியுதாங்களா? அப்படி மொட்டை அடிச்சுக்குவாரு, எல்லா சாமி சங்கரா சமுதாய சாங்கியெல்லாம் பண்ணுவாரு. அப்படி ஒரு வாலிப வயதுல ஒரு வாலிபனாக ஒரு இந்து கோயில்ல பாரம்பரியமாக அப்படியே ஒளி ஊறி போனவன். ஆனா ஆண்டவர் அந்த வாலிபனை ஒரு நாள் சந்திச்சாங்க. ஒரு ஆலயத்துக்கு சென்று அந்த வாலிபன் ஆழமாய் தொடப்பட்டான். அவனுடைய வாலிபன் அந்த வாலிபன் அந்த இறுதி ஆழமாய் தொடப்பட்டது. அந்த நாள்ல அந்த தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாலிபன் இறுதியில ஆழமாய் கிரியை செய்தது. அந்த வாலிபன் அந்த வாலிபன் ஆண்டவர் இறுதியை மாத்தினான். அந்த நாளில் ஆண்டுடைய வல்லமை அவனுடைய கிரியை செய்தது, அவனுடைய இறுதியை மாற்றப்பட்டது. இந்த வாலிப வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆச்சரியமா அவனை சந்தித்தார். மாத்திரமல்ல, அந்த வாலிபன் மெடிக்கல் படிப்பு படிக்க போனாப்ல, மெடிக்கல் படிப்புல படிக்கும் போகும்போது கூட, மருத்துவ படிப்பு படிக்கும் போது கூட அந்த இடத்துல ஆச்சரியமா ஆண்டவர் அந்த வாலிபனை எடுத்து பயன்படுத்தினார். பல்வேறு ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார், பல்வேறு ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார், ஊழியக்காரனாக எடுத்து பயன்படுத்தினார், பெரிய ஊழியக்காரனாக மாற்றினார்.
இன்னைக்கு ஒரு பெரிய சபைக்கு தலைவராக அந்த இடத்துல எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வாலிபன் இருந்தது யார் தெரியுமா? டாக்டர் டேவிட் லோங்கோவன், வேற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் செய்கிறாரா இல்லையா? சும்மா இல்ல, சாதாரணமான காரியம் இல்ல, ஒரு பெரிய விஷயங்க. சாதாரண எளிய ஒரு ஆத்மா அந்த இருதயத்தை மாற்றி பெரிய ஒரு மகத்தான காரியம். இன்னைக்கு அந்த சபை பிரதான விதத்துல வளர்ந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. உலகமெங்கும் வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க, கத்துக்கிட்டு இருக்காங்க, சத்தியத்தை கத்து கொடுத்து இருக்காங்க. எவ்வளவு விதமான விதத்துல அந்த ஊழியம் வளம்பி நிக்குது. ஒரு சபைன்னு சொன்னாலே அடையாப்பா எவ்வளவு பகத்தான காரியம், அது பரம்பி அடையாப்பா அநேகருக்கு அடைக்கலமாக, அநேகருக்கு வந்து பயனடையத்தக்கதாக, அநேகர் பிரயோஜனப்படத்தக்கதாக, பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல படிக்கிறோம், விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிலையின் கீழ் வந்தடையத்தக்கதாய் பெரிய கிளைகளை விடும். அப்பா அவனுக்குள்ள எத்தனை பாருங்க, ஒரு சபை கட்டப்படுது பாருங்க, ஒரு ராஜ்யம் கட்டப்படுது பாருங்க. அநேகர் வந்து வந்தடையத்தக்கதாய், அநேகர் வந்து பலனடைகிறாங்க. ஆகாயத்து பத்தி பச்சைக்கெல்லாம் என்ன, அந்த மரத்துல என்ன வந்துருது? சிறிய விதைதான், அந்த விதை விதைக்கப்பட்டு பெரிய மரமாகி அந்த அத்தனை பெரிய மரத்துல என்ன வந்து என்ன வருது? ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? ஆகாயத்து பச்சைகள் தேடி வருதுங்க, தங்கி தாபரிக்குது. பாருங்களேன், ஒரு வசனம் எடுத்துக்கோங்களேன், எசேக்கியேல் புத்தகம் 17வது அதிகாரம். எசேக்கியேல் புத்தகம் 17வது அதிகாரம். எசேக்கியேல் புத்தகம் 17வது அதிகாரம். இதுதாங்க இயேசு ஆண்டவருடைய ராஜ்யம் எவ்வளவாய் கட்டுப்பட்டு பெரிதான விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். எசேக்கியேல் 17வது அதிகாரம் 22-23 வசனம். எசேக்கியேல் 17வது அதிகாரம் 978வது பக்கம். 978வது பக்கம் எசேக்கியேல் 17வது அதிகாரம் 22-23 வசனம். அங்க என்ன சொல்லுது? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்களில் உள்ள கொழுந்துகளில் இலசா இருக்கிறது ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். 23வது வசனம். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும், அதன் கீழே சகல வித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். ஆண்டர் எவ்வளவாய் எடுத்து பயன்படுத்துறாரு பாருங்களேன். ஒரு சாதாரண எளிய ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்படுது. அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, அவன் மூலமா ஒரு ராஜ்யம் கட்டப்படுது, சபை கட்டப்படுது. அந்த சபையில அநேகர் வந்து பலனடைகிறாரு. இப்ப இந்த கொல்லிமலை சபை எடுத்துக்கோங்க, இந்த சபையை சும்மா சாதாரணமா ஒருத்தனையே உட்காந்துட்டுருவோமா? இல்ல, எத்தனை பேர் சந்திக்கிறோம், எத்தனை பேர் வரும்பொழுது அவங்களுக்கு உண்டான எல்லா உதவிகள், அவருக்கு உண்டான எல்லா பலன்களை நம்ம கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கோங்க, நம்ம சபையில எடுத்துக்கொண்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சபைக்குள்ளாக வரும்பொழுது, அந்த சபைக்குள்ளாக எளிய மக்கள் வரும்போது அவங்களுக்குண்டான பலன்களை நம்ம கொடுக்குறோமா இல்லையா? அந்த சபையின் மூலமாக எவ்வளவு உதவிகளை செய்கிறோம். ஒரு கடையை எடுத்து நடத்துறோம், ஒரு டியூட்டோரியல் எடுத்து நடத்துறோம், அது மூலமா சபை பிள்ளைகள் ஆச்சரியமாக ஆதரிக்கப்படுகிறார்கள், அது மூலமா பலனடைகிறார்கள், அது மூலமா வந்தடையத்துக்கும்படியான ஒரு நிழலை கொடுக்கும்படியான மரமாக அன்று எடுத்து பயன்படுத்துவரா இருக்கிறாரா இல்லையா? அதாங்க தேவனுடைய ராஜ்யம். அவை இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம் சும்மா சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாக, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அநேகருக்கு சாட்சியாக தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து பயன்படுத்துறார். அவ்விதமாக தேவனுடைய ராஜ்யம் முன்னில் காணப்படுகிறதா? ஒவ்வொரு தனிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே நீ விசுவாசியாய், இயேசுவின் பிள்ளையாய், நீ மாற்றப்பட்டவனாய் இருப்பாய் என்றால், அந்த கனி கொடுத்து தானாய் கனி கொடுக்கிறத போல வளர்ச்சியை கொடுக்கிறவனாய் அந்த இடத்துல அநேகர் வந்து பயனடத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யமாக காணப்படுகிறதா? முன்னில் ஆராய்ந்து பார், ஆராய்ந்து பார். அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இதே உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இதே உலகத்துல நீ உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்றால், நீ யாருக்கே உட்கார்ந்துருக்க? பிசாசு கீழே, பிசாசு ராஜ்யத்துல இருக்க, பிசாசின் அதிபதிக்குல அடிபணிந்து போயிட்டு இருக்க. அங்க என்ன மிஞ்சி போய் கிடக்குது? அங்க நீ வளர முடியுமா? உன்னை வளரவே மாட்டான். நீ வளர் விடுவானா? வளர் விடவே மாட்டான். அவன் மட்டாய் மட்டம் தட்டி இன்னுமாய் அதிரியப்படுத்தி, இன்னுமாய் அவன் புறம்பாக்கி, இன்னுமாய் பாவத்துல உட்கார வச்சு, இன்னுமாய் நாசகதையாக்கி, இன்னுமாய் நாரி போக வச்சு, இன்னுமாய் நரகத்தை இழுத்துட்டு போகிறதான் காணப்படுற ஒரு ராஜ்யம் தான் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல இருந்து ஆண்டவர் மனுஷனை சந்திக்கிறார், ஒரு எளிய மனுஷனை சந்திக்கிறார், எளிய மனுஷனை சந்திக்கிறார். சிறிய விதைதான், சகல பூண்டுகளிலும் சகல விதைகளிலும் சிறிய விதைதான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திக்கும் போது ஆச்சரியமானத்துல அவனுடைய இருதயத்துல கிரியை செய்கிறது, நினைச்சே பார்க்க முடியாது, அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. மாத்திரமல்ல, உடனே அடுத்த ஜனப்பொழுதுலயே உடனே பெரிதான மாற்றமா இல்ல, கிராஜுவலாக வளர்ந்து கொண்டே இருக்கிறான். வளர்ச்சி தேவனுடைய ராஜ்யம்னா அதுதான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கிறான். வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு அடுத்து என்ன கொடுக்கறான்? கனிகளை கொடுக்கறான், பலனை கொடுக்கறான். அதான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அது மாத்திரமல்ல, அவன் கொடுக்கற மாத்திரமல்ல அநேகர் வந்தடையத்தக்கதாக பயனடைகிற பிள்ளையா இருக்கிறான். பயன் கொடுக்கிற பயனடைகிற பிள்ளையாய் இருக்கிறான். அதுதான் தேவடைய ராஜ்யம். அநேகர் வந்தடையத்தக்கதாக பயன்பெறுகிற ஒரு பயன் கொடுக்கிற பயன்பெறுகிற ஒரு பிள்ளையாக காணப்படுகிறான். அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்கில இந்த தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள எப்படி இந்த மாதிரி கட்டப்படுகிறதா ஆராய்ந்து பாரு. இல்லையென்றால் இப்பொழுது நீ தாழ்த்து மனம் திரும்பு. உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய ராஜ்யம்னு சும்மா இல்ல, பிசாசு ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. பிசாசு ராஜ்யத்துல எந்தத்தை கண்டோம்? நீ நாரி போனதான் மிச்சம். பிசாசு ராஜ்யத்துல எந்த கண்டோம்? இன்னும் பாவத்துல குடிச்சதான் மிச்சம். பிசாசு ராஜ்யத்துல என்னத்தை கண்டோம்? நரகத்துக்கு போறதா மிச்சம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிசாசு ராஜ்யத்தின் தப்பிச்சு இயேசுவை நோக்கி மனம் திரும்பி நம்ம வருவோமோ? நம்முடைய இறுதியை மாற்றப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் அனுதினமும் வளர்ந்து கொண்டே போகிறோம். இயேசுவின் பிள்ளையாக மாறிக்கொண்டு இயேசுக்குள்ளாக எழும்பிக் கொண்டு வளர்ந்து கொண்டே ஒரு வளர்ச்சியாவும் பாக்குறான், வளர்ச்சியாவும் பாக்குறான், ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி ஒரு மகத்துவமான மாற்றத்தை பாக்குறானா இல்லையா? அதான் தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அந்த வளர்ச்சியை பார்க்க முடிகிறதா? நீ ஆலயத்து வந்துட்டே இருக்கிற, உன்னுடைய இறுதியை மாற்றப்பட்டு உன்னுடைய இறுதியை குத்தப்பட்டு மனம் திரும்பப்பட்டு இயேசுக்குள்ளா வந்துட்டாயின்றான். அடுத்து என்ன ஆகணும்? மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக இயேசுக்குள்ள வந்துட்டானா அடுத்து என்ன ஆகணும்? வளர்ச்சி இருக்கணும். வளர்ந்து கொண்டே இருக்கிற இருதயத்தை பார்க்கணும். உனக்குள்ள அந்த வளர்ந்து கொண்டே இருதயம் இருக்குதா? சும்மா அதே மனுஷன் இன்னைக்கு வந்து அதே மனுஷனும் உட்காந்துட்டு கூடாது. ஏன் வந்து ஐக்கியப்பட 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 இயேசுக்குள்ளாக நீ வளர்ந்து கொண்டே இருக்கிற அந்த வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வளர்ச்சி ஆக 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 அந்த வளர்ச்சி எழும்ப 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 அந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஆட்டோமேட்டிக்கா அவன் எதை காமிக்கிறான்? ஆவியின் கனிகளாக, கனிகளை கொடுக்கிறவனாக, பலனை கொடுக்கிறவனாக இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவன் பலனை கொடுக்கிறவனாக, பலனை கொடுக்கிறவனாக, அந்த பலன் ஆட்டோமேட்டிக்கா பலன் கொடுக்கிறவனுக்கா அந்த பலனை பார்க்க 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 அடே அப்பா அநேகர் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக அநேகர் சபைக்குள்ளாக வந்து பயனடைகிற பிள்ளையாக காணப்படுகிறான். அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், இந்த தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறதா? சும்மா வந்தோம் போனோம் இல்ல, சும்மா ஏதோ வந்தோம் போனோம் கணிகை போட்டோம் இல்லைங்க. இயேசுவின் பிள்ளையாக வாழ்ற வாழ்க்கை சும்மா சாதாரணமான வாழ்க்கை இல்ல, சாதாரணமான வாழ்க்கை இல்ல. இயேசுவாண்ட சொல்றாரு. இன்னைக்கு பார்த்தோம் மார்க் புஸ்தகத்துல இந்த 4 அதிகாரத்துல 26 வசனத்துல 39-34 வசனம் வரைக்கும் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? விதை விதைத்து அப்படியே பயிராகி அந்த இடத்துல கதிராகி கதிர் நிறைந்த பலனை எப்படி கொடுக்குதா? தானாய் கொடுக்குதா? அதாங்க தேவனுடைய ராஜ்யம். சும்மா சொல்லி சொல்லி வரணும்னு அவசியமே இல்லை. உனக்குள்ளாக அந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதா? என் இயேசு ஆண்டவர் உயர்த்தப்படுகிறாரா? என் இயேசு சுவாமி உயர்த்தப்படுகிறாரா? நான் இயேசு சாமியை கும்புறேன் என்றால் என் இயேசு ஆண்டவர் என்னுடைய தெய்வம் என்று சொன்னால் அந்த தெய்வம் அந்த இயேசு ராஜா உயர்த்தப்படுகிறாரா? நான் குறுகிறனா? நான் சிறுகிறேனா? என்னுடைய வாழ்க்கை தாழ்த்தப்படுகிறதா? என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை கண்டுகொண்டேன் என்றால் அந்த இயேசு சுவாமி நாளுக்கு நாள் உயர்த்தப்படுகிறாரா? யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? நான் சிறுகவும் இவர் பெருகும் என்று. அதாங்க தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலே அவர் ராஜாதி ராஜாவா இருக்க வேண்டும். நீ ராஜாவா இருக்கிறாயா? அவர் ராஜாவா இருக்கிறாரா? நீ ஆராய்ந்து பார்த்து சொல்லு. எத்தனை நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையை நீ ராஜாவா ஆக்கி கொண்டு போகிற? அது எவ்வளவு மதியனமான செயல், எவ்வளவு முட்டாள்தனமான செயல். ஆமாங்க, எத்தனை நேரங்களில் நம்ம சுயத்துல விழுந்து போயிடுறோம், சுயத்துக்கு இடம் கொடுத்துருவோங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் யார் ராஜ்யம் இருக்கணும்? யார் ராஜாவா இருக்கணும்? இயேசுவாய் ராஜாவா இருக்கணும். அந்த இடத்துல நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறவனாக அந்த 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 வசனங்களை தான் பார்த்தோம். வளர்ச்சி அடைகிறவனாக முளைத்து கதிராகி கதிரில நிறைந்த பலனை தானாய் கொடுக்கிற போல வளர்ச்சி அடைகிறவனாக. அடியப்பா, சாதாரண எளிய விதை தான், கடுகு விதை எளிய விதை தான். ஆனா அப்பா, விதைக்கப்பட்ட பின்பு பெரிய மரமாகி ஆகாயத்து பச்சைலாம் வந்து அதுல பலனடைகிறது. நீ வளர்றது மாத்திரமல்ல, வளர்ந்து கனி கொடுக்கறது மாத்திரமல்ல, அநேகர் வந்து பலனடையணும். உன்னை பார்த்து நிறைய பேர் உனக்குள்ளாக உன்னை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் மனமாற்றம் அடையணும். மனமாற்றம் அடையிறாங்களா? உன்னுடைய சாட்சி கட்ட வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் பின்னாடி போறாங்களா? உன்னை பார்க்கறவங்க இயேசுவை பார்க்கறாங்களா? இயேசுவின் பொறுமையை பார்க்கிறாங்களா? இயேசுவின் தாழ்மையை பார்க்கிறாங்களா? இயேசுவின் அன்பை பார்க்கிறாங்களா? இயேசுவின் சாந்த குணத்தை பார்க்கிறாங்களா? இயேசுவினுடைய உண்மையான அன்பை காமிக்கிறாங்களா, பார்க்கிறாங்களா? புரியுதா? அதாங்க தேவனுடைய ராஜ்யம். அதாங்க தேவனுடைய, ஏன் அந்த இடத்துல யார் ராஜா இருக்கிறாரு? இயேசு ராஜா இருக்கிறார். அந்த இடத்துல ராஜ்யம் கட்டப்படுகிறது. அந்த இடத்துல இயேசு ராஜா மகிமைப்படுகிறார். அந்த இடத்துல இயேசு ராஜா உயர்த்தப்படுகிறார். நிறைய பேர் உன்னை பார்த்து நிறைய பேர் பலன் அடைகிறாங்களா? சி, இவனா கிட்ட நெருங்க முடியலன்னு சொல்லி தூர தூக்கி போடுறாங்களா? சாட்சி கட்ட வாழ்க்கை. நீ விசுவாசின்னு சொல்றது பிரயோஜனமே இல்லை. போலி, போலி விசுவாசி, போலி கிறிஸ்தவம். வேதம் எதுவுமே, வேதம் எங்குமே இப்படி அங்கீகரிக்கவே இல்லை. வேதத்தை திறந்து படிச்சு பாரு, வேதத்தை திறந்து தியானிச்சு பாரு, வேதத்தை எடுத்து படிச்சு பாரு. வேதம் படிக்காம இங்க வராத, வேதத்தை எடுத்து படி. எனக்கு தெரியுந்தா நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காத, அது போலித்தனும். அவனை பார்த்து இவனை பார்த்து வாழாத, வேதத்தை எடுத்து படி, வேதத்தை எடுத்து படி, வேதத்தை எடுத்து படி. வேதத்துல தேவன் ராஜ்யம் எப்படி கட்டப்படுறது பாத்தியா? தேவன் ராஜரிக்கப்படுகிறார். அவர் ராஜா உயர்த்தப்பட வேண்டும். அவர் ராஜா உயர்த்தப்படணும் சும்மா இல்ல, அவர் ராஜா, அவர் ராஜானா சும்மா இல்ல, அவருக்கே மகிமையும் துதியும் கனத்துமோ மகிமையும் உண்டாகணும். உன்னில் அநேகர் பலனடையணுங்க, அநேகர் உன்னை பார்த்து வரணும், உனக்குள்ளாக அநேகர் பலனடையணும். அதாங்க அநேக ஆகாயத்தை பச்சுக்கு வந்து பலனடையதான். அவன் வளர்றான், வளர்றான், அவன் மூலமா அநேகர் சந்திக்கப்படுறாங்க. அநேகர் சபைக்குள்ளா வந்து அநேகர் அப்படியான அனுபவத்தை, அப்படியான அவையின் பலனங்களை பெற்றுக்கிறான், அட்டையப்ப அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் உன்னில் கட்டப்படுகிறதா? ஆராய்ந்து பார், ஆராய்ந்து பார். இன்னைக்கே உன்னை தாழ்த்து, அப்படி இல்லை என்றால் தாழ்த்து, மனம் திரும்பு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்துதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலிலே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் இந்த அருமையான இந்த வேத வார்த்தை எடுத்து தியானிக்க முடிய உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். அன்றே நீ கொடுத்த வார்த்தை எவ்வளவு உன்னதமான வார்த்தை சுவாமி. அன்றே தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி, அன்றே தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி ஓமைகளினாலே நீ இருக்கிறத வெளிப்படுத்தி நீர் புரிய வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி நாங்கள் படிச்சோமே சுவாமி. அன்றே ஒருவன் விதையை விதைத்து அவனுக்கு தாவே இரவிலே தூங்கி பகலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அன்றே கதாவை கனி கொடுக்கிறது போல, அன்றே அது முளை முளைத்து கதிராகி கதிர் பலனை கொடுத்து தானாய் கொடுக்கிறது போல இருக்கிறேன்னு சொல்லி படிக்கிறோமே சுவாமி. அந்த கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறேன்னு சொல்லி படிக்கிறோமே சுவாமி. சிறிய எல்லா விதை காட்டிலும் அது கடுகு விதை சிறியது, ஆனால் விதைக்கப்பட்ட பின்போ பெரிய மரமாகி அநேக ஆகாயத்து பச்சைகள் வந்து பலனடையும்படியான ஒரு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் சொல்லி படிக்கிறோமே சுவாமி. அன்றே இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதா ஆராய்ந்து பார்க்கணும் சுவாமி. இந்த உலகத்துல பிசாசு ராஜ்யத்துல வாழ்ந்த எங்களை நீ ரட்சித்து, எங்களை மீட்டெடுத்து, எங்களை ரட்சித்து, எங்களை மாற்றி, எங்களை கத்தாவை மூக்குலாய் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் சுவாமி. தேவன் ராஜரீகம் புரிகிறவராய், தேவன் ஆட்சி செய்கிறவராய், அவர் ராஜாவா இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் உமக்கு அடிமைகளாய் வாழ எங்களுக்கு உரி உதவி புரிய செய்யும், எங்களோடு பேசும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தாரு சுவாமி. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.